الحمد لله المنعوت بجميل الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون.
صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலையின் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கணாயன் அல்லாஹு சுப்ஹானஹு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதவர், சாந்தி மரம் ஏறி வந்த சாதிரமும் சல்லவாம் வாழ்க்கை சொல்ல மன்னவர்களும் இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டியிருப்பதற்காக வேண்டி தங்களுடைய இந்துயர்களை எல்லாம் மையங்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம மகாபாக்கள் தபிழுங்கள் தமிழ் தபிழுங்கள். மேலும் கயாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலவுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை, அதன் உண்மையான வழியில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லவியாதவர்களிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பருவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் அழைக்காக்கூடிய நீயத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் கம்மி வாங்கிய உள்ளவரும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லவியார்களே, இஸ்லாமிய வாழிவணக்கங்களே, ஆரம்பமாக என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விசேஷமாக நாம் தனிமையில இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் இருந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமா முதற்க நலியனுக்கும் அப்பா உங்களுக்கோ அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசிய செய்து கொள்கின்றேன். என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பான மேலான பெரியவர்களின் சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த காலத்தை அருமை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்களோ, எந்த காலத்தை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ, எந்த காலத்தை ஈமானை உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்து பொத்தி பிடிக்கிற மாதிரி பயங்கரமான காலம், மோசமான காலம், கொடூரமான காலம் இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ, அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு மோசமான ஒரு கொடூரமான ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சினை, எங்கு பார்த்தாலும் சோதிக்கப்படுகிறார்கள். இந்த சோதனையை நாம் எடுத்து பார்த்தால் இந்த முஸ்லிம் உம்மத் சோதிக்கப்படுவது ரெண்டு காரணத்தால், ரெண்டு காரணத்தினாலதான் முழு இஸ்லாமிய சமூகமும் சோதிக்கப்படுகிறார்கள். முதலாவது காரணம், முஸ்லீமாக பிறந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தது, அண்ட சராசனங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக உண்மையான ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை ஈமான் கொண்டது,
இது இன்று நேற்று இந்த சோதனை அல்ல. இதன் காரணத்தால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ரசூலுல்லாஹ் வரைக்கும் அல்ல, கயாமத்து வரைக்கும் இந்த பூமிக்கு மேலால் தஜ்ஜால் தோன்றும் வரைக்கும் யஜூஜ் மஜூஜுடைய அட்டகாசம் நடக்கும் வரைக்கும் இந்த சோதனை நடக்கும். காரணம் முஸ்லீம் என்ற காரணம், இது முதலாவது காரணம். இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக சோதனை இருக்கும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் நடக்கிற இந்த யுத்தங்களை எடுத்து பாருங்கள். ஏன் பர்மாவில் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள்? ஏன் மியன்மாரில் அடித்து ஒழித்து நாசமாக்கப்படுகிறார்கள்? ஈராக்கில, சிரியால, பலஸ்தீன்ல, காசால, லிபியால, யமன்ல, எகிப்துல, காஷ்மீர்ல, இந்தியாவில ஏன் நசிக்கப்படுகிறார்கள்? விதிவிலக்கில்ல எங்களுடைய நாட்டிலையும் என்ன அநியாயம் செய்வோம்? நாட்டை கேட்டோமா? அநியாயம் செய்தோமா? ரத்தம் ஓட்டினோமா? கிடையாது கண்ணியமானவர்களே. செஞ்ச ஒரே ஒரு காரணம், கலிமா சொன்னது. கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி கயாமத்து வரைக்கும் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவார்கள். இது அல்லாஹ் குர்ஆனில் அடித்து சொல்லக்கூடிய சமாச்சாரம். இந்த சோதனைக்காக வேண்டி அல்லாஹ் ரெண்டு சாராரை பயன்படுத்துவார். ரெண்டு சாரா, ஒன்று அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய யஹூதி நசாராக்கள், இவர்கள் இதுக்கு எதிரியாக இருப்பார்கள். இந்த கலிமா சொன்னதற்கு சோதனையாக அமைவார்கள். இரண்டாவது, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய ஏக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் உங்களுக்கு விரோதியாக இருப்பார்கள். இந்த ரெண்டு சாராரும் நாம் முஸ்லீமாக பிறந்தோம் என்பதற்காக வேண்டி இவர்கள் காரணமாக இருப்பார்கள். இவர்கள் தஜ்ஜால் வரும் வரைக்கும் எங்களுக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் இந்த உலகத்துக்கு தோன்றியதற்கு பின்னால் 70,000 யகூதிகள் தஜ்ஜாலோடு பைஅத் செய்து முஸ்லீம்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக தோர் தொடுப்பார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாத்துரிய விரோதிகள் இவர்கள் ரெண்டு விதமான சூழ்ச்சியை எங்களுக்கு எதிராக செய்கிறார்கள். நான் சொன்னேன், சோதிக்கப்படுவதற்குரிய காரணம் ஒன்று முஃமீனாக பிறந்தது, இரண்டாவது பாவம் செய்வது. அந்த முஃமீனாக பிறந்தவர்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரெண்டு சாராரை உருவாக்கி இருக்கிறான். அவர்கள் யஹூதி நசாராக்கள், முஷ்ரிக்கீங்கள். இந்த யஹூதி நசாராக்கள், இந்த முஷ்ரிக்கீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக ரெண்டு விதமான சதிகளை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். குர்ஆன் சொல்லிக் கொண்டே இருக்கிறது கியாமத்து வரைக்கும். அதுல முதலாவது சூழ்ச்சி, இந்த பூமிக்கு மேலால் கலிமா சொன்ன எந்த முஸ்லிமும் உயிரோடு வாழக்கூடாது. எந்த முஸ்லிமும் உயிரோடு வாழக்கூடாது. இவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடாது. இவர்களுடைய ஆட்சி பறிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய மானம் பறிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய சொத்து செல்வங்கள் பறிக்கப்பட வேண்டும். இவர்கள் பூமிக்கு மேலால் உயிரோடு வாழக்கூடாது. இவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டு அடித்து நாசமாக்கப்பட வேண்டும். முதலாவது சூழ்ச்சி இதுதான். இன்று முழு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களுடைய நாடும் விதிவிலக்கு அல்ல. இது முதலாவது சூழ்ச்சி என்றால், முஸ்லிம்களுடைய ஆட்சி, முஸ்லிம்களுடைய அதிகாரம், முஸ்லிம்களுடைய உரிமை, முஸ்லிம்களுடைய உயிர், அது இந்த பூமிக்கு மேலால் நடமாடக்கூடாது. முதலாவது சோதனை. இரண்டாவது சூழ்ச்சி, இந்த இஸ்லாத்துடைய விரோதிகளால் கண்ணியமானவர்களே, முதலாவது சூழ்ச்சியை விட பயங்கரமானது இரண்டாவது சூழ்ச்சி. ஆனால் இன்று மின்பர் மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் பேசப்படுகின்ற விடயம் முதலாவது சூழ்ச்சியை பற்றி. முதலாவது சூழ்ச்சி சர்வசாதாரணமானது முஸ்லீமை பொறுத்த வரைக்கும். முதலாவது சூழ்ச்சி முஸ்லீமுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் உயிரோடு விளையாடுவார்கள். முஸ்லீம்களிடத்தில் சொத்து செல்வம் இருக்கும் வரைக்கும் சொத்தோடு விளையாடுவார்கள். முஸ்லீம்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் வரைக்கும் ஆட்சியோடு விளையாடுவார்கள். ஆனால் இரண்டாவது சோதனை, இரண்டாவது சோதனை இவர்களுடைய திட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்துக்கு மேலால் நடமாடுகின்ற எந்த மனிதனும் அல்லாஹ் என்ற வார்த்தையை பாவிக்க கூடாது என்றால் என்ன அர்த்தம், இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமாவது சரி, ஒரு முஸ்லிமாவது சரி இந்த பூமிக்கு மேலால் நடமாடக்கூடாது. கண்ணியமானவர்களே, இதுக்காக வேண்டி இந்த மின்பரில் நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த அரை மணித்தியாலம் போதாது. இதை பற்றி பேசினால் நாள் கணக்கு பேசலாம். எத்தனை அனாச்சாரங்களை இந்த யகூதி நசாராக்கள் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் எங்களுடைய ஈமானை பறிக்க. எனவே கண்ணியமானவர்களே, இரண்டாவது சூழ்ச்சியில் நாம் மாட்டினோம் என்றால், இரண்டாவது இந்த சதி திட்டத்தில் நாம் மாட்டினோம் என்றால், பறிக்கப்படப் போவது உயிர் அல்ல, பறிக்கப்படப் போவது சொத்து செல்வம் ஆட்சி அதிகாரம் அல்ல. இதுக்கு மாற்றினால் முதலாவது பறிக்கப்பட போகிறது எங்களிடத்தில் அல்லாஹ் எங்களுக்காக படைத்த சொர்க்கம். சொர்க்கம் பறிக்கப்பட போகிறது. நவூது பில்லா, இந்த சூழ்ச்சியை விட்டும் எங்களுடைய முழு பரம்பரையை அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இரண்டாவது சூழ்ச்சி இது பயங்கரமானது. இந்த ரெண்டு விதமான சூழ்ச்சியும் இந்த யகூதி நசாராக்கள் இந்த முஷ்ரிக்கங்கள் மூலமாக கயாமத்து வரைக்கும் நடக்கும். அல்லாஹ் சொல்றான், லா யஸாலூன யுகாதிரூனகும், இந்த யகூதி நசாராக்கள் இஸ்லாத்துடைய விரோதிகள் உங்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி இவர்கள் யுத்தம் தொடுத்து கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யர்துகும் அன் தீனிகும் மின் ஸஃபாஉ. எதுவரைக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய சமூகமும் முர்த்தத்துகளாக மாற வேண்டும், முர்த்தத்துகளாக மாற வேண்டும் என்பதைக்கும் இந்த யகூதி நசாராக்கள் இந்த குப்பார்களுடைய சதி உலகத்தில் ஓயாது என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கட்டம் கட்டமாக இந்த யகூதி நசாராக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பயங்கரமானவர்கள், சாதாரணமான ஆட்கள் அல்ல. இவர்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு, நிலைமைக்கு தக்கவாறு, காலத்துக்கு தக்கவாறு, சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய தந்திரம் படைத்தவர்கள் இந்த யகூதி நசாராக்கள். அந்த வகையில் இன்று அவர்கள் தீட்டியிருக்கக்கூடிய எங்களுக்கு எதிரான சதி என்னவென்று சொன்னால் பயங்கரவாதம், தீவிரவாதம். இந்த பயங்கரவாதம் என்ற வார்த்தை எங்களுக்கு எப்ப பாவிக்கப்பட்டது என்றால் 1945 பின்னால் தான். உலகத்தில் இரண்டு உலக மகா யுத்தங்கள் நடைபெற்றன, இரண்டு உலக மகா யுத்தங்கள். அதில் முதலாவது உலக மகா யுத்தம் 1914 ஜூலை மாதம் ஆரம்பித்த யுத்தம் 1918 நவம்பர் மாதம் முடிவுக்கு வந்தது. சுமார் 4 வருட காலம் முதலாவது உலக மகா யுத்தம் நடைபெற்றது. அந்த 4 வருட காலத்துக்குள்ளே சுமார் 35 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 35 மில்லியன். இரண்டாவது உலக மகா யுத்தம் 1939 செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி ஆரம்பித்த யுத்தம் 1945 செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி முடிவுக்கு வந்தது. சுமார் 6 வருட காலம் உலக மகா யுத்தம் இரண்டாவது நடைபெற்றது. இந்த 6 வருட கால யுத்தத்தில் சரித்திரத்தை திரட்டி படித்து பாருங்கள், சுமார் 85 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 8.5 கோடி 85 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால உலகத்துக்கு தோற்றம் கொடுத்ததுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை 1945 உருவாக்கப்பட்டது. அங்கிருந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள், ஒன்று சேர்ந்து ஐநா சபையை உருவாக்கினார்கள். இதற்கு பின்னால் இந்த பூமிக்கு மேலால் இது போன்ற ஒரு அழிவு, இது போன்ற ஒரு கொடூரச்செயல், இது போன்ற ஒரு மோசமான நிகழ்வு இந்த பூமிக்கு மேலால் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுதான் ஐக்கிய நாடுகள் சபை. அதுல இந்த ஐக்கிய நாடுகள் சபை உலகத்துக்கு ஒரு யாப்பை அறிமுகப்படுத்தினார்கள். உலகத்துக்கு ஒரு யாப்பு. அந்த யாப்புல தீட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான முக்கியமான ஒரு சட்டம் தான் மனித உரிமை சட்டம். அந்நியர்களால் இந்த பூமிக்கு மேலால் மனித உரிமையை பற்றி பேசியது 70 வருடங்களுக்கு முன்னால். ஆனால் இஸ்லாத்தை புரட்டி பார்த்தால் 1439 வருடங்களுக்கு முன்னால் மனித உரிமை அல்ல மிருகத்துடைய உரிமையை பேசிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். மனித உரிமை சட்டம் என்றால் இதற்கு பின்னால் எந்த ஊரிலாவது, எந்த தேசத்திலாவது, எந்த நாட்டிலாவது, எந்த கண்டத்திலாவது, எந்த திக்கிலாவது சரி, அது பெரும்பான்மையோ அது சிறுபான்மையோ, அது அற்பமானவர்களோ அது சொற்பமானவர்களோ, யாராக இருந்தாலோ, எந்த மூளை முடிச்சில் இருந்தாலும் அவருடைய மத சுதந்திரத்தோட இந்த பூமிக்கு மேலால் நடமாடலாம். அதற்கு எதிராக எவனாவது குரல் கொடுத்தால், அதற்கு எதிராக எவனாவது துணிந்தால், அது மனித உரிமை மீறல் என்ற குற்றத்தின் பேரில் வந்து அவனுக்கு பயங்கரமான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற மனித உரிமை சட்டம் 1945களில் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, பாவம் இந்த யகூதி நசாராக்களுக்கு இந்த மனித உரிமை சட்டம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைய போகிறது என்று அந்த சட்டத்தை இயக்கும் போது தெரியவில்லை. அது முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைந்தது. இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. கண்ணியமானவர்களே, யகூதி நசாராக்கள் முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தூக்கம் போகாது, ஜீரணிக்காது. இதை பார்த்துக் கொண்டு இருக்க முடியவில்லை இந்த யகூதிகள் நசாராக்களுக்கு. மிகப்பெரிய ஒரு புத்திஜீவி கூட்டம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்தார்கள். இப்படியே விட்டுவிட்டால் முஸ்லிம்கள் முன்னேறி விடுவார்கள், உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள், உலகத்தில் கண்ணியமாக வாழ்வார்கள், ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய தரத்துக்கு போய்விடும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் தான் ஹக்கானவர்கள், உண்மையானவர்கள் என்று. அதற்கு பின்னால எத்தனையோ புத்திஜீவிகள் சேர்ந்து எடுத்த முடிவுதான் முஸ்லிம்களை எப்படி கீழே போடுவது, முஸ்லிம்களுக்கு எப்படி கை வைப்பது, முஸ்லிம்களை எப்படி அடித்து இல்லாமலாக்குவது, முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை எப்படி பறிப்பது என்ற திட்டம் சூழ்ச்சி 1945க்கு பின்னால் தீட்டினார்கள். அதுல எடுத்த முடிவுதான் பயங்கரவாதம். பயங்கரவாதம் என்ற சதியை தீட்டி அந்த பயங்கரவாதம் என்ற அந்த பேரை முஸ்லிம்களுக்கு சாட்டி முஸ்லிம்களை அடிக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் முஸ்லிம்களுக்கு பயங்கரவாதம் என்ற பெயர் வந்தது. எனவே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்களோ, எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றதோ, எங்கெங்கெல்லாம் ஷரியத்துடைய சட்டம் அமல்படுத்தப்பட்டதோ, அங்கெங்கெல்லாம் பயங்கரவாதம் என்ற பெயரை சூட்டி முஸ்லிம்களை அழித்தார்கள். அதில் ஒன்றுதான் ஆப்கானிஸ்தான். என்ன அநியாயம் செய்தார்கள், என்ன அநியாயம் செய்தார்கள்? 100க்கு 100 இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஒரு நாடு ஆப்கானிஸ்தான். ஏன் அழித்தார்கள்? சுபஹான் அல்லாஹ், இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. எனவே பயங்கரவாதம் என்ற பெயரை சூட்டி முஸ்லிம்களை அழிக்க ஆரம்பித்தார்கள். 70 வருட காலமா அதே சூழ்ச்சியில் தான் இன்று வரைக்கும் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமத்துடைய விரோதிகள் இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எனவே கண்ணியமானவர்களை சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், ரெண்டு காரணத்தால் சோதிக்கப்படுவார்கள். ஒன்று முஸ்லீம் என்ற காரணத்தால் சோதிக்கப்படுவார்கள். அந்த சோதனைக்கு காரணமாக இருப்பவர்கள் யகூதி நசாராக்கள் முஸ்லிமீங்கள். இவர்கள் ரெண்டு விதமான சூழ்ச்சி செய்வார்கள். ஒன்று முஸ்லீம்களை அழிக்க வேண்டும், இரண்டாவது ஈமானை பறிக்க வேண்டும். இந்த முயற்சி இன்று உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் அமுல்படுத்தி வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார்கள். இது முதலாவது. இரண்டாவது, நேரம் போதாது விரிவாக பேசுவதற்கு, இரண்டாவது காரணம் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவதற்கு இவர்கள் செய்யக்கூடிய பாவம். கண்ணியமானவர்களே, எங்க பாவம் செய்கிறது அங்கன் அர்த்தம். எந்த இடத்துல எந்த பாவம் பெரிய பாவமோ சிறிய பாவமோ என்று அல்ல, எங்க நடந்தாலும் பாவம், அது சொர்க்கத்துல நடந்தாலும் பாவமே பாவம் தான். அதனுடைய அசரா பயங்கரமானது, பாவத்துடைய அசரா பயங்கரமானது. எப்ப இஸ்லாமிய சமூகம் பாவம் செய்ய ஆரம்பிப்பார்களோ, பாவத்தில் கை வைக்க ஆரம்பிப்பார்களோ, அந்த சமூகம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்நிய நாட்டை உடந்த கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தில் இருந்தாலும் தப்பேறாது. பாவத்துடைய அப்பறம் தவறோ பயங்கரமானது. பட்டியல் போட்டெழுதுகிறார்கள், பாவம் செய்தால் சோதனையை விட்டு தப்ப முடியாது, சோதனையில் மாட்டியே தீர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். மா அக்ரஜல் அபவைனி மின் தாரில் நஈம். உலமாக்கள் கேட்கிறார்கள், ஹஜ்ரத் ஆதம் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் சொர்க்கத்தில் இருந்து உடுத்தி இருந்த ஆடையை கூட கலட்டி நிர்வாணமாக இந்த பூமிக்கு தூக்கி வீசியது எது? அவர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த தவறு. யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுக்கல் ஜன்னா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஜாலிமீன். ஆதமே ஹவ்வாஹே அழகி மக்களாம், நினைச்ச மாதிரி வாருங்க, எந்த கட்டளையும் இல்லை உங்களுக்கு, எந்த விவாதத்தும் இல்லை, நீங்க சிட்டுக்குருவிகள் மாதிரி பறந்து பட்டை கட்டுங்கள் சுவனத்தில். ஆனால் ஆனால் இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெற்றவான ஒரே ஒரு தடை, ஒரே ஒரு தடை. மீறினார்கள், மீறினார்கள். அது இடம் சொர்க்கம் பிரச்சனை இல்ல, நான் சென்ன கட்டளைக்கு மாற்றம் செய்கிறானா, அது சொர்க்கத்தில் இருந்தாலும் அந்த பாவம் அவனை விட்டு வைத்தாரு. ரெண்டு பேரையும் உலகத்துக்கு தூக்கி வீசியது அதுல சாதம் அளிக்கலாம், அவ்வாறு செஞ்ச பாவம். இவளில் இவளில் யார் இவன், எப்படி இருந்தவன்? சுபஹானல்லாஹ், 80,000 வருடங்கள் சொர்க்கத்தில் இருந்தவன். மலக்குமார்களுடைய ஆசா உஸ்தா முஅல்லிம். சுபஹானல்லாஹ், என்ன நடந்தது? ஒரே ஒரு கட்டல் அல்லாஹ்வுடைய ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள். யாருக்கு? நாம் செய்கின்ற 7-8 உறுப்புகளை பயன்படுத்தி செய்கின்ற சுஜூத் அல்ல, தலையை குளித்து தூக்குகின்ற சுஜூத். இந்த சுஜூதைத்தான் அல்லாஹ் இப்லீஸுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அந்த இப்லீஸ் அந்த சுஜூதை மறுத்தார், மறுத்தார். 80,000 வருஷம் சொர்க்கத்தில் இருந்த பாக்கியத்தை அல்லாஹ் பிடுங்கி எடுத்தார். மலக்குமார்கள் உஸ்தாதாக இருந்த அந்த உஸ்தாத் பட்டத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்தார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தான், அல்லாஹ் அவனை அவனுடைய லயத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றினான். சுவர்க்கத்தில் இருந்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை எடுத்தறியப்பட்ட சைத்தானாக இந்த கேவலமான உலகத்துக்கு துரத்தி அடித்தான். அவன் சொர்க்கவாதியாக இருந்தான். அவன் மறுத்த ஒரே ஒரு சுஜூத் அவனை அல்லாஹ் நிரந்தரமான நரகவாதியாக மாற்றியது. கண்ணியமானவர்களே, இவளை செய்தது நாங்கள் செய்த மாதிரி பாவம் அல்ல, அவன் செய்தது ஒரு பாவம், ஒரே ஒரு பாவம். சுஜூதை மறுத்தது ரப்புக்கல்ல, இங்கு விளங்க வேண்டிய விடயம், அவன் மறுத்தது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை அல்ல, அவன் மறுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை. இன்று எங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், எத்தனை தொழுகைகள் கலா, எத்தனை பேர் ஹராத்தில் வியாபாரம், எத்தனை பேர் வட்டியோட தொடர்பு, எத்தனை பேர் அடுத்தவனுக்கு அநியாயம், உள்ளாத பொல்லாத எல்லா பாவங்களும் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடிகொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கும் போது நிம்மதியா எப்படி வாழ்வது? இவளே சாதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரு பாவத்துக்கு அதனுடைய ரிசல்ட்டை அல்லாஹ் காட்டினான் என்றால், நாங்கள் ஒட்டுமொத்தமான பாவங்களையும் செய்து கொண்டு தலையிலிருந்து எப்படி வாழ்வது? அல்லாஹ் பாவத்துடைய ரிசல்ட் ஒவ்வொரு நபிமார்களுடைய தரத்தில் எடுத்து சொல்கிறான். கண்ணியமானவர்களே, நூமலை சாத்துடைய கௌமை எல்லாம் அழிக்கவில்லையா? காரணம் இல்லா செஞ்ச பாவம். 80 மைல் தூரத்துக்கு அல்லாஹ் முழு உலகத்தையும் தண்ணீரால் சுத்தப்படுத்தினார். அதனோட வரலாற்று குறிப்பில் எழுதுகிறார்கள், ஒரு தாய் தன்னுடைய பச்சிளம் குழந்தையை இடுப்பில் சுமந்து கொண்டு ஒரு மலையடிவாரத்தில் வானமும் தண்ணீரை கொட்டுகிறது, பூமியும் தண்ணீரை கக்குகிறது. மிக வேகமாக பூமியில் நூலக்கூடிய காலத்தில் தண்ணீர் உயர்ந்து கொண்டு வருகிறது. இந்த தாய் தன் பால் குடி பச்சிலம் குழந்தையை இடுப்பில் சுமந்து கொண்டு ஒரு மலையிலே ஏற ஆரம்பிக்கிறார். இவரை பார்த்து நூக நபி சொன்னார்கள், தாயே வந்து கப்பலில் ஏறிக்கோ, கலிமாவை சொல்லு, ஈமான் கொள்ளு, ரப்ப ஏற்றுக்கோ, நீ தப்புவாய். அந்த தாயாருக்கு சொன்னால், நூ வரமாட்டேன், இந்த மலையில ஏறி நான் தப்பிக் கொள்வேன் என்று கங்கணம் கட்டி குழந்தையோடு ஏற ஆரம்பிக்கிறார். கொஞ்ச தூரம் ஏறுகிறார், இழப்பு முட்டுகிறது, தாங்க முடியாது. பார்த்தால் குதிகாலை நீர் முத்தமிட்டு விட்டது. திரும்ப பதறி 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 ஏறுகிறாள். முக்காவாசி மலை ஏறிவிட்டால் முழங்காலை தண்ணீர் தொட்டு விட்டது. திரும்ப பதறி எடுத்துக்கொண்டு மலை உச்சிக்கு ஏறுகிறாள். கழுத்து வரைக்கும், அந்த தாயுடைய கழுத்து வரைக்கும் தண்ணீர் வந்தது. அந்த தாய் கடைசியால, நான் செத்து மாண்டாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய பச்சிலம் குழந்தை பாதுகாக்கட்டுமே என்று சொல்லி இரு கையாலையும் குழந்தையை தூக்கி பிடித்தாள். காலத்தில் பாதுகாக்கப்படுவதற்கு தகுதியான ஒருத்தர் இருந்திருப்பார் என்றால், இந்த தாயும் அந்த பச்சிலம் குழந்தையும் பாதுகாக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தஜல்லியா குலுங்கியது. ரெண்டு பேரையும் சேர்த்து அல்லாஹ் மூழ்கடித்தார். பாவம் விட்டு வைக்காது. சமூக கூட்டம் அல்லாஹ் சொல்கிறார், பெருமை அடித்தார்கள், பாவம் செய்தார்கள், அல்லாஹ் சத்தத்தை இறக்கி அவர்களுடைய இதயங்கள் வெடித்து மாண்டு போனார்கள். குர்ஆன் சொல்கிறது. ஆதி கூட்டத்தை பற்றி அலையின் சபாலயாலி வசமானிய தாயா. ஆது கூட்டம் சாதாரணமான கூட்டம் அல்ல. இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், இந்த உலகத்தில் இது போன்ற படைப்பு படைக்கப்பட்டதே கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அவர்களை அழிப்பதற்கு ஏழு இரவு எட்டு பகல் கடுமையான சூறாவளி அடிக்க வேண்டிய தேவை வந்தது. அல்லாஹ் சொல்கிறான், ஏழு இரவு எட்டு பகல் காற்றை வீசினால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கட்பாறைகள் மலைக்கு முன்னால் நின்று பிரம்மாண்ட கட்பாறை மலைகளிலே கையை அடிப்பார்கள். மலை ஓட்டையாக அப்படியே கை பிடித்துக் கொள்ளும். கட்பாறையில வைத்து இவர்கள் காலை அடித்தால் கெண்டை கால் வரைக்கும். இன்னைக்கு நாங்க வயல்ல இறங்கி காலை வச்சா எவ்வளவு இறங்குமோ அது மாதிரி சமூக கூட்டத்துடைய ஆடு கூட்டத்துடைய கால்கள் கட்பாறையில் அடைத்தால் கெண்டை கால் வரைக்கும் இறங்கியது. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? மலையில கைய குத்தினாங்க, கற்பாறையில காலை இறக்கினாங்க, புடிச்சு கொண்டாங்க. என்ன காத்து அடித்தாலும் எங்கள் அசைச்சலாது என்று நினைத்தான். அண்ணன் சொல்கிறான், காத்து அடிக்கும் போது ஈத்தப்பல மரங்கள் வேரோடு புடுங்கிண்டு எப்படி செவருந்து அடிக்கப்படுமோ அது போன்று முழு ஆடு கூட்டத்தையும் அல்ல அந்த காற்றுடைய பவர் அவர்களை செதறிந்து அல்ல அடித்து நாசமாக்கும். காரணம் செய்த பாவம். கண்ணியமானவர்களே, நும்ரூத் பாவம் செய்தான், அல்லாவை மறுத்தான், அநியாயம் செய்தான், விட்டு வைக்கல் அல்லாஹ் அவனை மனுக்கு நாசமாக்கிறான். அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான், அனைத்தையும் கொடுத்தான், ஆனால் பாவம் செய்தான், அநியாயம் செய்தான், முஸ்லீம்களுக்கு கை வைத்தான். அவனை அல்லாஹ் தண்ணீருக்குள்ளே எதிர்த்து அவனை மாத்திரமல்ல முழு பட்டாளத்தையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கினான். கண்ணியமானவர்களே, பாவம் சில நேரம் கூட்டத்துக்கு சாரும், சில நேரம் தனி நபரையும் சாடும். சாடும் அபூலஹப் சுபஹானல்லாஹ். அபூலஹப் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார், என்ன செய்தார்? முதலாவது ரிசாலத் நுபுவத்தை எத்தி வைத்த நேரத்தில் அழிஞ்ச நாட்களாக இதுக்காகவா எங்களை ஒன்று கூட்டினீங்க? அல்லாஹ்வு அறிமுகப்படுத்தின முதலாவது கட்டத்துல அபூஜல் என்ன, அபூ லஹப் என்ன செய்தார் என்றால், பாலை வன மண்ணை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சில் அடித்தார். இதுக்காகவா வந்து சேர்த்தீங்க எங்களை? சுபஹானல்லாஹ். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் பதுவாக்கை அல்ல, அல்லாஹ் பதுவாக்கை. அவன் நாசமா போவானா? அந்த பதுவா எப்ப பழித்தது என்றால், அபூ லஹபுக்கு பதுருடைய யுத்தம் முடிந்து ஒரு மாதத்துக்கு பின்னால் அவனுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்தான். ஒரு நோய் அல்லாஹ் சொல்கிறார், அவன் நாசமா போவார். அந்த கட்டத்தில் இவன் சொத்தும் இவனுக்கு கை கொடுத்தாது, இவனுடைய குழந்தை செல்வங்களும் கை கொடுக்காது. எப்படி அல்லாஹ் சோதித்தான் தெரியுமா? ஒரு நோயை கொடுத்தான். இந்த தப்பத்தியதா சூராவுடைய விளக்கத்தை எடுத்து படித்து பாருங்கள், பாடம் பெறுவோம். அல்லாஹ் அவன் உடம்புல புழு கொதிக்க வைத்தான், புழு கொதிக்க வைத்தான். எந்த அளவுக்கு சோதித்தான் என்றா, பெத்த புள்ள தகப்பனிடத்துல போக கூட்டப்பட்டான். ஏன்? முழு உடம்பும் நாட்டம் எடுத்தது, நாட்டம் எடுத்தது. என்ன செய்தார்கள் தெரியுமா? அவனுடைய முடிவு, நீண்ட கம்பு ஒரு ஆயுதத்தை செய்து அதிலே அந்த உடம்பை தூக்கி ஒரு மலைக்கு மேலால கொண்டு போய் கிட்ட நெருங்க கூட முடியல. பிள்ளையும் கை கொடுக்கல, சொத்தும் கை கொடுக்கல. இது அல்லாஹ் பதுவா செஞ்சால் ஒரு மலையிலிருந்து கீழே போட்டு பெரும் பிரம்மாண்டமான பாறாங் கற்களை எரிந்து அவனை மூடி அல்லாஹ் அழித்தான். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலதான் அவன் மண்ணை தூவினான். ஆனால் அல்லாஹ் அவனை யாருக்கும் கிட்ட கூட நெருங்க விடாமல் அவனை ஒரு மலையில் இருந்து தள்ளி பாறாங் கற்களை போட்டு அவனுக்கு அழிவை ஏற்படுத்தினான். பாவம் விட்டு வைக்காது. பாவம் செய்தால் அது யாராக இருந்தாலும் சரி சோதிக்கப்படுவோம். ஏரியல் ஷரோ இதை மாற்றம் சொல்லி முடிந்தது. 2008 மாண்டு போனார் இஸ்ரவேலை ஆட்சி செய்தவர் ஜனாதிபதி. உலகம் வைத்தியம் சொன்னது 8 கோமாவா, 8 ஏரியல் ஷரோ கோமாவை இருந்தார். கண்ணியமானவர்களே, இவன் செய்த அநியாயம், இவன் ஓட்டிய ரத்தம், இந்த பலஸ்தீன இவன் செஞ்ச அநியாயம், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் முடிக்க நான் இடத்த பார். யாரும் பாவம் செய்து விட்டு தப்பலாம் என்று நினைக்க வேண்டாம். இவன் அல்லாஹ் எப்படி சோதித்தான் தெரியுமா? இவன் செய்த அநியாயம், இவன் செய்த கொலை, இவன் ஓட்டிய ரத்தம், இவன் முஸ்லீம்களுடைய சொத்தை தீக்கிரையாக்கினார். இதற்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை 8 இவனுடைய முழு உடம்பும் கொத்தப்பட்டது. கரண்டை காலில் ஒரு சத்திர சிகிச்சை வரும், ஒரு ஆபரேஷன். அது முடிய அதே ஆபரேஷன் கெண்டை காலுக்கு வரும். அது முடிய முழங்கால், அது முடிய இடுப்பு, அது முடிய வயிறு, தலை வரைக்கும் 8 அவன் கொத்தப்பட்டான். உலகம் சொன்னது கோமா, ஆனால் நவீன உலமாக்கள் சொல்கிறார்கள் கோமா அல்ல, அவன் செய்த அநியாயத்துக்கு அல்லாஹ் அவனை பிடிக்க நாடிய இடம் சக்கரார். சக்கராத்துல பிடிச்சாரு 8 சக்கராத்துல விளையாட்டா. 124,000 நபிமார்களும் 124,000 விதத்தில் சக்கராத்தை வாசித்தார்கள். நினைச்சு கூட பார்க்கிறார்கள். சுருக்கமாக எங்களுடைய பார்வையில் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் 1000 வாழ்கிறான், 1000 சித்திரவதை செய்யப்பட்டு அவன் வாழ்கிறான். அப்படி 1000 வாழ்ந்து மனிதர்களால் 1000 சித்திரவதை செய்யப்பட்டாலும் அந்த 1000 சித்திரவதையை விட அவன் சக்கராத்துல அனுபவிக்கின்ற ஒரு செகண்ட் ஈடாவார். எனவே அவன் செஞ்ச அநியாயத்துக்கு அல்ல அவனை பிடிக்க நாடிய இடம் சக்கரா. எனவே கண்ணியத்துடைய மேலான பெரியவர்களை சகோதரர்களையும் பொருளாதார ரெண்டுமான சோதனை உலகத்தில் நடக்கிறது. அதில் ஒன்று முஸ்லீமாக பிறந்தோம் ஏழை தொடங்கக்கூடிய வாழ்க்கையே சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. பிறப்பில் இருந்து சக்கராத்து வரைக்கும் மனிதனுக்கு சோதனை தான். அந்த சோதனை 2 சாராக்கள் வரும், யகுதி நசாராக்கள். அவர்கள் காலத்துக்கு காலம் சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் சூழ்ச்சி செல்வியங்களை அழிக்க முற்படுவார்கள். அல்லாஹ்வுடைய உதவி, நாம் முஸ்லீம்களாக வாழுகின்ற கட்டத்தில் அதை முறையடித்து அல்லாஹ் எங்களை தலைந்து வந்து வாழ வைப்பார். உலகத்தில் ஜெயிக்க போவது நாங்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. 2 சோதனை நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக வருகிறது. வெளியே இருந்து
வட்டியோட தொடர்புடையவன் இவ்வளவு அநியாயத்த கொடூரங்களை பார்த்தும் கூட இட குற்றத்துக்கு இன்னும் மனம் வரல. போதைப் பொருள் பாவிக்கின்ற வாலிபர்கள் அடையோ அநியாயம் நடக்குது, பச்சினம் குழந்தைகள் எரித்து சாம்பலாக்கப்படுகிறார்களே, வாலிப பெண்கள் கட்டடிக்கப்படுகிறார்களே, அநியாயமாக கொல்லப்படுகிறார்களே, வரிசையாக நிப்பாட்டப்பட்டு வெட்டப்படுகிறார்களே, கண்கூடாக பார்த்தும் கூட எங்களுடைய சாமிய சகோதரர்கள் கசப்பான உண்மை செய்த பாவத்தை உற்றத்துக்கு தயார் இல்லை, செய்த அறமான வியாபார சுற்றத்துக்கு தயார் இல்ல, பள்ளிக்கு வந்து தொழுறதுக்கு தயார் இல்ல, பெண்கள் வீடுகளை மத்தியதுகளாக ஆக்குறதுக்கு தயார் இல்ல, செய்தது என்ன நடந்தாலும் என்ற சங்கடத்தோடு இஸ்லாமிய சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நிலையில் நீடித்தால் எங்களை பாதுகாக்க யாராலும் முடியாமல் போயிடும். எனவே கண்ணியமானவர்களே, இது நாங்கள் விலகி இத்தனை சோதனைகளில் அதிகமானது நாம் செய்யக்கூடிய பாவத்தினால்தான் வருகிறது. எனவே கண்ணியமானவர்களை இதை உணர்ந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து செய்த பாவத்தை விட்டு சௌபா செய்து அதிலிருந்து திருந்தி மனித புனிதர்களாக மாறினால்தான் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை தவிர வேற எந்த காரணத்தினாலும் கலைஞர்கள் வாழ முடியாது. எனவே இதை விலக்கி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மனித புனிதர்களாக இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்துவிட்டு அண்ணாவுடைய திருப்பொருத்தோடு அவனிடத்தில் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை ரொம்பவோ எங்கள் அனைவருக்கும் நன்றி பார்ப்போம். எங்களை பெற்று வளர்ந்த இந்த நிலையை உருவாக்கி எங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கை வளமாக்குவோம், அவர்களுடைய பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அவர்களுக்கும் எங்களுக்கும் நன்றி பார்க்கிறாருமா. யாரோ ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருமா, சோதனைகள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருமா, பாவங்கள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருமா, பாவத்தோடு பாதுகாப்பு பெறுவது கஷ்டமாக இருக்கிறது நாயனே, உன்னை தவிர எங்களை பாதுகாக்கவே யாரும் இல்லை யாருமா, எங்களே உன்னை மாற்றம் இந்த இடத்துல இருந்து கேட்கிறோம் யாருமா, பாவத்தில் வெறுப்ப மற்றொரு தம்பியாகுமா, எங்களை பாவத்தோட்டும் பாதுகாக்கிறியாருமா, நன்மையான காலங்கள் ஆரோக்கியமாக நிம்மதியாக பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்கள் அனைவருக்கு உருவாக்கியா. கடைசி நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடுகின்ற கட்டத்தில் சிறிய கனிமாவோடு சொந்தத்தை பார்த்து சிரித்தவர்களாக அந்த மோட்டுக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியமான மோட்டை மாத்திரம் எங்கள் அனைவர்களுக்கு நன்றி காட்டுவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக.